தற்காலிக வளமடைந்த தமிழ் நெஞ்சங்களே, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் FM ஆடியோ 104.6 FM என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவு சுரங்கம் என்கிற இந்த மூன்று அமைப்பும் இணைந்து தமிழ் 36 சங்க இலக்கிய முழக்கம் என்கிற இந்த இனியதொரு நிகழ்வினை பேராசிரியர் சின்னனை நாவரசி பர்வீன் சுல்தான் அவர்கள் ஏற்புரை வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறேன்.
தமிழால் வாழ்ந்தேன், தமிழால் வாழ்கிறேன், தமிழால் வாழ்வேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாண்புமை நீதியரசர், பாரதிய வித்யா பவன் தலைவர் அருமை பெருந்தகை ராமசாமி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் அண்ணன் முரளி, உறவு சுரங்கம் மற்றும் பல்வேறு இலக்கிய அமைப்புகளை தன் தோளிலே சுமந்து உலாவரும் நான் அன்னையாக நினைத்து மகிழக்கூடிய முனைவர் பேராசிரியை உலகநாயகி பழனி அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களோடு சேர்ந்து அவையில் வீற்றிருக்கக்கூடிய துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். தமிழ் விருது கிடைக்கக்கூடிய இந்த வினாடியில் இந்த விருதை எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த, நான் தமிழ் படிப்பதற்கு அனுமதி அளித்து அதை கொண்டாடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், என் குடும்ப உறுப்பினர்களுக்கும், என் நண்பர்களுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். தமிழ், தமிழுக்கு ஏது வரலாறு, தமிழர்களுக்கு ஏது வரலாறு, தமிழ் நிலத்திற்கு எது வரலாறு என்றால் தமிழ்தான் வரலாறு. தமிழ் மொழிதான் செம்மொழி. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளும் சிறந்ததுதான். ஏனென்றால் யாருக்கேனும் அது தாய்மொழி தானே. எல்லா தாய்மொழியும் பேசினால் இன்பமாக இருக்கும் தான். எல்லா மொழிகளையும் விட சிறந்தது தாய்மொழியாம், என் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், மற்ற மொழிகள் எல்லாம் பேசினால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால், தாய்மொழியாம் தமிழ் மற்றவர்கள் பேச கேட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இனிமையான அந்த மொழியில் பேசக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றிருக்கிறோம், அந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம். தமிழ் வரலாறு என்பது தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குவதாக சொல்வார்கள். இப்பொழுது கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்து எனக்கு தெரிந்து, நான் தமிழ் அறிந்த வகையில் முதலில் தோன்றியது இலக்கணம் அல்ல, இலக்கியம்தான் என்று சொல்வார்கள். அந்த இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்தார்கள். நம்முடைய தமிழ் வரலாற்றில் முதன் முதலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணம், தரவு இலக்கண நூலாக இருக்கிறது. தொல்காப்பியம்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் இலக்கிய, முதல் தமிழ் நூல் என்று சொன்னால் அதற்கு முன்னால் பல இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி அதற்கு முன்னால் தோன்றிய இலக்கியங்களுக்குத்தான் இலக்கணம் சொல்லியிருக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்திற்கு பிறகு பிறந்த நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள். அப்படி பார்த்தால் முதல் முதலில் தோன்றியதே அகத்தியம் என்று சொல்கிறார்கள். அந்த அகத்திய நூல் கிடைக்க இல்லை. அப்படி என்றால் அகத்தியம் என்பது மாபெரும் பழமையான ஒரு இலக்கண ஆவண நூலாக இருக்கின்ற பொழுது, அதற்கு முன்னாலும் இலக்கியத்தில் களமாடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவதில் எந்த ஒரு பொய்யுரையும் இல்லை. மிக பழமையான மரபிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த தமிழை கொண்டாடுவதற்கு எத்தனையோ பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அமைப்புகளும் இருந்தாலும், பாரதிய வித்யா பவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தமிழ் 36 என்று சங்க இலக்கியத்தை இப்பொழுது தூக்கி பிடித்திருக்கிறார். உறவு சுரங்கம் அதற்கு துணை நிற்கிறது. இளைஞர்களை எல்லாம் அந்த சங்க இலக்கியங்களை பேசுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கூட்டத்தோடு களமாடி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இந்த முதல் விருது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நோக்கத்தோடு இந்த இயக்கம் செயல்படுகிறது. இந்த நோக்கம் இந்த தமிழகத்தில் வரும் தலைமுறையினருக்கு தமிழை முறையாக கொண்டு சேர்க்கக்கூடிய மிக அற்புதமான அந்த முயற்சி. அந்த முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் இந்த விருது பெற்ற இந்த நிலையில் நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முரளி அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இளைஞர்கள் தமிழ் கேட்பதில்லை. என்ன காரணம்? நான் அந்த இளைஞர்களோடு களமாடுகிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சாரதா நம்பி ஆரூரன் அவர்களோ, உலகநாயகி பழனி அவர்களோ, எனக்கு முன்னால் தமிழ் பேசிய பொழுது என் மொழியில் அவர்கள் அந்த தமிழை பேசினார்கள், நான் வசீகரிக்கப்பட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வசீகரிக்கின்ற அளவிற்கு இந்த தமிழை கொண்டு செலுத்த வேண்டும். அதுதான் ஒரே வழி. ஆனால் அந்த நிலைப்பாடு கொஞ்சம் தாழ்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அது கொஞ்சம் அபாய நிலைக்கு வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அதை செய்தால், நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைய தலைமுறை கேட்க தயாராக இருக்கிறது, சொல்லுவதற்குத்தான் சரியான ஆட்கள் இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்த ஆட்களை அடையாளம் கண்டு, அந்த மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டாடுவதன் மூலமாக தமிழ் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். நீதியரசர் அவர்களின் கரங்களால் இதை நான் பெற்றிருக்கிறேன். ஐயா அவர்கள் இங்கே வந்து நின்று பேசுகின்ற பொழுது 41 இலக்கியத்தை பற்றி சொன்னார்கள். 41 இலக்கியம் என்கின்ற கணக்கு தமிழ் மொழி அகாடமி அன்றைக்கு அரசாண்டு கொண்டிருந்த கலைஞர் அவர்களிடத்தில் கொண்டு போய் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கிறான். அந்த ப்ரப்போசல்ல தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த திட்ட வரையறை இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மத்திய அரசிற்கு அது கொண்டு போய் சேர்த்த பொழுது 41 இலக்கியங்களை அவர்கள் பட்டியலிட்டு தந்தார்கள். அந்த 41 பட்டியலிட்ட அந்த இலக்கியங்களை ஆராய்ந்து அந்த குழு ஏற்றுக்கொண்டு மரபு சார்ந்த நிலையில் தமிழ் செம்மொழியாகத்தான் இருக்கிறது என்று 2004 அது அறிவித்தது. தமிழ் மொழி செம்மொழி என்று 2004 அறிவித்தது. அதிலே இருக்கக்கூடிய வரையறைகளை பார்த்தால், 1000 ஆண்டுகள் ஒரு மொழி பேசப்பட்டிருந்தால் அது செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு சொல் அதில் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு 4-5000 ஆண்டுகளுக்கு முன்னாலாகவாவது அந்த செம்மொழி என்கின்ற அந்தஸ்து கிடைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் நாகரிகத்தோடு வாழக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த தரவுகள் 36 இலக்கியங்கள் மேல்கணக்கு கீழ்கணக்கு என்று, அதற்கு பின்னால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், 1000, இறையனார் களவியல், 41 இலக்கியங்கள் செம்மொழி இலக்கியங்கள். இந்த செம்மொழி இலக்கியங்களில் 1000 இந்த இறையனார் களவியலும் சேர்க்கப்பட்டவை. 1000 பிற்காலத்தில் வந்தது, அது சேர்க்கப்பட்டது. இறையனார் களவியல் முழுமையாக நூலே கிடைக்க இல்லை. அது எல்லா இடங்களிலும் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியம். அந்த இறையனார் களவியலையும் சேர்ப்பது மறைந்து போன நூலும் நமக்கான நூல்களுக்காக மிகப்பெரிய வாழ்வியல் தரவு என்பதனை சுட்டுவதற்காகத்தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 41 இலக்கியங்கள், இந்த 41 இலக்கியங்களில் என்ன கணக்கு என்று தெரியவில்லை. 36 மட்டும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் 36 என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆன அந்த வரலாறை சொல்லுகின்ற முதல் 18 நூல்கள், அதற்கு பின்னால் வந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று நம்முடைய மிக முக்கியமான வரலாற்றினை, கால வரையறையை முன்னெடுத்திருக்கக்கூடிய இலக்கியங்களை 36 தமிழ் 36 என்று அவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நான் யோசித்து பார்க்கிறேன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் நமக்கு இலக்கியங்கள் நாம் அவ்வளவு அழகாக களமாடி இருக்கிறோம் தமிழில். ஐயா அவர்கள் அதை குறித்து ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போனார். எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும், இப்ப 100 என்று எடுத்துக்கொண்டால் 400 பாடல்கள் இருக்கின்றன, முழுமையாக கிடைக்க இல்லை. ஆனால் அந்த 400 பாடல்களும் ஒரே காலகட்டத்தவரால் எழுதப்பட்டது இல்லை. 100 ஆண்டுகள் இடைவெளியில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாம் தொகுக்கப்பட்ட நூல்கள். தொகுத்த நூல்களை தொகுத்தவர்கள் எழுதிய வரலாறு இருக்கிறது இல்லையா, அதுவே தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய ஆவணமாக இருக்கிறது. மிக பழமையான ஒரு மரபிற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதனை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தரவுகள் இலக்கியம். இன்றைக்கு தம்பி சரவணன் நற்றினையை பேசுகிறார். நற்றினை நல்ல குறுந்தொகை என்று அந்த வெண்பா நற்றினையை முதல் நூலாக சொல்லுவதனால், காலத்தினால் நற்றினைதான் முதல் நூல் என்று சொல்லுவதற்கு இல்லை. எத்தனையோ காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அவர்களால் எழுதப்பட்டவை, அவை தொகுக்கப்பட்ட நூல்கள். நற்றினை இன்றைக்கு தொடங்குகிறது. எனக்கு தெரிந்து, நான் சங்க இலக்கியங்களை வாஞ்சையாக வாசிக்கக்கூடியவள். 2 எனக்கான காட்சிகள் எனக்கு முன்னால் மோதுகின்றன. 2 இலக்கிய காட்சிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்துல ஒரு சின்ன பொண்ணு, அந்த பெண் ஒரு வயதான பெண் உட்கார்ந்து இருக்கிறாள். காட்சி இவ்வளவுதான். வந்து கேட்கிறாள், உன் பையன் எங்க? இது ஒரு ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு பாட்டு. இது அகம் புறம் எல்லாம் சேர்ந்த பாட்டு. இது உன் பையன் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த வயதான அந்த தாய் சொல்கிறாள், என் மகன் எங்கே இருக்கிறான், எங்கே களமாடி கொண்டிருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் அந்த புலி இருந்த குகையை நீ பார்க்க வேண்டுமா, இதோ இருக்கிறது என்று தன் அடிவயிற்றை காட்டுகிறார். இப்படி ஒரு காட்சி சங்க இலக்கியத்தில் வருகிறது. இன்னும் ஒரு காட்சி சொல்கிறேன், எவ்வளவு மரபு சார்ந்தவர்கள் நாம் என்பதற்கு. கால வரையறையெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம், நம்முடைய பழமையெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம். எந்த அளவிற்கு உயர்ந்த மாண்புடையவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு பட்டின பாலையில் வருகின்ற ஒரே ஒரு காட்சி. உருத்திரங்கரன் கண்ணனார் எழுதுகிறார், அற்புதமான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். தமிழர்களுடைய சமையலறை குறித்த ஒரு காட்சி. புகழ் மொழிய அரண் நிலைய அகன் அட்டில். மிகப்பெரிய சமையலறையாம் தமிழர்களுக்கு. அங்க ரெண்டு விஷயம் இருக்கான், மொழி புகழ் பெற்ற மொழியை பேசுகிறார்களாம், உள்ளே அறம் நிலை பெற்றிருக்கக்கூடிய உணவு இருக்கிறதாம். அறம் நிலைய புகழ் மொழிய அகன் அட்டில் என்று நம் சமையலறை குறித்த குறிப்பை பட்டினப்பாலை சொல்கிறது. அதுல ஒரே காட்சி, அந்த சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி, சோறு வடிச்ச கஞ்சி வெளியில ஆறா ஓடுது. சொல்லுவாங்க இல்லையா, நெல்லா அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும்னு. சோறா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு, சோறா வடிச்சு கொடுத்த நாடு. சோறு வடிக்கிறாங்க, கொழுங்கஞ்சி ஓடுது. இது பட்டினப்பாலை காட்சி. கொழுங்கஞ்சி ஓடுது, ரெண்டு எருது வந்து அதை சாப்பிடுது. சாப்பிடும் போது ரெண்டுத்துக்கும் சண்டை, அந்த இடம் அப்படியே சேராயிடுது, ரெண்டும் போயிடுச்சு. போன உடனே சேரானதுல சூரிய ஒளி பட்டு அங்க அப்படியே தூசி படர்ந்திருக்கு, சாக்கடையாயி அப்படியே தூசி படர்ந்து. அந்த சேராகி தூசி படர்ந்த அந்த இடம் காயுது, அதன் மீது ஒரு பெரிய தேர் ஓடுது. தேர் ஓடுறதுனால அங்கிருந்து கிளம்புன புழுதி ஆகாய அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாளிகையின் அந்த சுவரிலே இருந்த அந்த வெள்ளை ஓவியத்தை கலைத்து மேகங்களாக கரைந்து ஓவியங்களை வரைந்து சென்றது என்று எழுதுகிறார் உருத்திரங்கண்ணன். நீங்க நெடுநல்வாடையை பார்த்தால், நெடுநல்வாடையில ஒரு பெட்ரூம் குறித்த ஒரு காட்சி இருக்குங்க. என்ன அழகா அவர்கள் தன்னுடைய படுக்கையறையை வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட அந்த பெட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான இந்த காடி அணிந்த அந்த அந்த ராப் பண்ணியிருந்தாங்க, அப்படி அதை போர்த்தி இருந்தார்கள் என்று பேசுகிறார். இந்த புலியும் மானும் வேட்டையாடுவது போல் ஓவியம் அதில் இருந்ததுன்னு எழுதுறாங்க. அது மேல பார்த்தா அந்த நீல விதானம், அதுல ஓவியம் வரைஞ்சி இருக்குதான். அந்த ஓவியத்தினுடைய நிறம் சொல்றாருங்க, செம்பும் வெள்ளியும் கலந்து இருக்குங்கிறான். செம்பும் வெள்ளியும் கலந்த ஓவியத்தை அந்த சுவர்கள் பெற்றிருந்தன என்று நெடுநல் வாடை சொல்கிறது. அந்த நெடுநல் வாடை என்கின்ற சொல் பாருங்க, நெடு நல் வாடை, தலைவியும் தலைவனும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். போருக்கு புறப்பட்டு போனான் தலைவன், போன தலைவன் வெற்றி பெற்றான், அதனால் அந்த வாடை அவனுக்கு நல்வாடை. அவன் திரும்பி வரமாட்டானோ என்கின்ற ஏக்கத்தில் இவள் இருந்தால், அதனால் இவளுக்கு அது நெடுவாடை, நெடு நல் வாடை என்று பெயர் வைத்தான். இப்படி பார்த்தால் சுவையாக இத்தனை விஷயங்கள் சங்க இலக்கியத்தில் உண்டு. 36 வாரங்களையும் தவற விடாதீர்கள். நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் நம்முடைய பாரதிய வித்யா பவனும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில 100 தமிழ் நிகழ்ச்சிகள் நிகழ்கின்ற ஒரே அரங்கம் இந்த பாரதிய வித்யா பவன் அரங்கம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பெருந்தகைக்கு வல்ல இறைவன் இன்னும் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் அளிக்க வேண்டும் என்று என் தமிழால் நான் வாழ்த்துகிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களும் அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் தமிழை வாஞ்சையாக நினைத்து வளர்ப்பதற்காக அதை வாழ்வதற்காக உயிர் மூச்சாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் சேர்வோம், தமிழன்னை நம்மை காப்பாள். நன்றி, வணக்கம்.
ஏன் இந்த 36 வைத்தோம் என்று கேட்டால், நச்சினை 8, 10 பாட்டு 10, 17 கீழ் கணக்கு 18. அதனால் இந்த 16, இந்த 18 எல்லாம் சேர்த்து 36 என்ற ஒரு எண்ணிக்கை வைத்து தமிழ் 36 என்ற தலைப்பிலே 36 வாரம் பாரதிய வித்யா பவனில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இன்றுதான் முதல் நிகழ்ச்சி, இது தொடக்க விழா. 36 வாரம், வாரந்தோறும் திருவிழா. மாதம் விழா எடுப்பதே எப்படி விழா என்பது வலிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வாரந்தோறும் விழா. இப்படிப்பட்ட ஒரு ஹோம்வொர்க் எல்லாம் கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இனிமையான நண்பர் கலைமாமணி முரளி அவர்கள். 36 வாரம் எப்படி ஐயா விழா எடுப்பது என்று கேட்டேன். 36 வாரம், 36 பேச்சாளர், அதுவும் பேச்சாளருக்கு 25 வயசுல இருந்து 30 வயசு தான் இருக்கணும்னு வேற சொல்லிட்டார். அதனால இளைய தலைமுறைக்குத்தான் இந்த பேச்சு என்று சொல்லிட்டார். ஒரு முதுபெரும் அறிஞர் ஒருவருக்கு தமிழ் விருது வழங்க வேண்டும். ஒரு மாண்புமை மனிதநேய மாமணி நீதி அரசர் போல் ஒரு தலைவன் தலைமை தாங்க வேண்டும் என்று இவ்வளவும் சொல்லிவிட்டு, இதுதான் உங்கள் பணி, போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அன்று இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை. 36 வாரம் எப்படி நடத்துவது என்று. காரணம், உறவு சுரங்கத்தை நான் தொடங்குகிற போது 2014 உறவு சுரங்கத்தை தொடங்கினேன். அப்பொழுது ஆண்டுக்கு ஒரு ஆளுமை என்று எடுத்து ஆண்டுக்கு ஒரு ஆளுமையினுடைய படைப்பை எடுத்து 12 மாதம் கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்தோம். இந்த 12 மாத கூட்டத்திலே முதலாம் ஆண்டு மறைந்த மாமணி அமரர் ஐயா திரு வாசியை குழந்தை சுவாமி அவர்கள் படைப்புகளை குறித்து முதலாம் ஆண்டு நடத்தினோம். வாசியை குழந்தை சுவாமி குலோத்துங்கன் என்ற புனைவையரால் 6000 நற்றமிழ் கவிதைகளை எழுதியிருக்கிறார். அந்த 6000 நற்றமிழ் கவிதைகளில் குலோத்துங்கனின் குவலையும் போற்றும் குலோத்துங்கன் படைப்புகள் என்று 12 மாதம் நடத்தினோம். அடுத்த ஆண்டு சிகரம் தொட்டு சிவசங்கரி என்று அம்மையார் சிவசங்கரி படைப்புக்கு 12 மாதம் நடத்தினோம். அதற்கு அடுத்த ஆண்டு இல்லந்தோறும் இறையன்பு என்று நான் தலைப்பு கொடுத்தேன். ஆனால் அந்த தலைப்பை மாற்றி அமைத்தார் கலைமாமணி அவர்கள், முரளி ஐயா அவர்கள். இல்லந்தோறும் இறையன்பு நான் கொடுத்த தலைப்பை அறிவோம் அறிவை என்று மாற்றினார். ஏன் இப்படி மாற்றினீர்கள் என்று கேட்டேன். அறிவோம் அறிவை, யார் அறிவை? இறையன்பின் அறிவை என்று அதற்கு பதில் சொன்னார். அவருடைய படைப்புகளை நடத்தினோம். அடுத்த ஆண்டு மரபில் வந்த பாரதி, மரபில் வந்த தாரா பாரதிக்கு விழா எடுத்தோம் 12 மாதம். அதற்கு அடுத்த ஆண்டு மாதந்தோறும் மதிவொளி என்று மதிவொளி அன்னையின் படைப்புகளை குறித்து எடுத்தோம். அதற்கு அடுத்த ஆண்டு பாரதியின் மரபு இன்னும் இருக்கிறது என்பதை மனதில் வைத்து எட்டயபுரத் தேய்வலை பாரதிக்கு 12 மாதம் விழா எடுத்தோம். இப்படி 72 மாதம் விழா எடுத்த பிறகுதான் கொரோனா என்ற கொடிய நுண்ணுயிர் வந்து தாக்கியதால் தமிழன்னை ஓய்வெடுத்தாள். அதனால் 2 வருடம் விழாக்கள் நடைபெறவில்லை. ஆக உறவு சுரங்கத்தின் 8வது ஆண்டு இந்த ஆண்டு. இந்த 8ஆம் ஆண்டில் இன்றைக்கு தமிழ் 36 என்கிற இந்த இனிய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்த சிறப்பு சொற்பொழிவை நச்சினை இலக்கியத்தை குறித்து தர இருக்கிற வணக்கத்திற்குரிய தாமல் கோ சரவணன் அவர்களை இப்பொழுது நீதி அரசர்வர்கள் தங்களின் பொற்கரத்தால் சிறப்பு செய்கிறார். பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளையோர் தமிழ் செல்வமாக, இளையோர் கொடையாக நமக்கு தமிழன்னை கொடுத்த பரிசு. சிறப்பு சொற்பொழிவாளர் தாமல் திரு சரவணன் அவர்கள் உரையை கேட்கலாம். அரங்க மக்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். சரவணன் செந்தமிழ் சேர்க்க வருகிறார். வருக திரு சரவணன் அவர்கள்.
செங்கையில் மான் தூக்கி, சிவந்த மழு தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி, திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி, அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி, ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் உறவு சுரங்கமும் இணைந்து நடத்தும் சங்க இலக்கியம் 36 என்கிற இந்த விழாவினுடைய முதல் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த விழாவிற்கு தலைமையேற்று மாண்பமை நீதியரசர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நான் பெரிய புராணம் படிக்க புத்தகத்தை எப்ப திறந்தாலும் எனக்கு தோன்ற முதல் விஷயம், பெரிய புராணத்தை ஏன் சேக்கிழார் எழுதினாரு? அடியார்கள் வரலாற்றை எழுதணும்னு அதை எழுதினார். ஆனா ஏன் முதல்ல மனுநீதி சோழனை பத்தி கதை எழுதினாரு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் எனக்கு நானே விடைய சொல்றது உண்டு. எந்த இலக்கியமாக இருந்தாலும் முதலில் கடவுளுக்கு மரியாதை என்றால் இரண்டாவது நீதிக்குத்தான் மரியாதை செய்ய வேண்டும் என்பது தமிழருடைய அறம். அந்த வகையிலே இன்றைக்கு தலைமையாக நீதியினுடைய வடிவாக நம்முடைய நீதியரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். சர்க்கரையின் இனிப்போடு எப்போதும் தமிழின் மீதான அக்கறையின் இனிப்பையும் சேர்த்தே தருவது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். எப்படி அவர்களுடைய மைசூர் பாவிலே நெய் ததும்ப ததும்ப இருக்குமோ அதுபோல பாரதிய வித்யாபவன் என்றால் அவர்களினுடைய தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியும் ததும்ப ததும்ப இருக்கும். அதுவும் திகட்டாது, இதுவும் திகட்டாது. ஐயா முரளி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப மிக முக்கியம். நான் நினைப்பேன் அழகாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்பீரமாக அதிகம் இருந்ததில்லை, கம்பீரமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழகாக தெரிந்ததில்லை. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அழகும் கம்பீரமும் சேர்ந்து பார்க்கிற ஒரு வடிவம் எங்களுடைய அம்மா பர்வீன் சுல்தானா அவர்கள். அவங்க மேடையில நான் ரொம்ப ரசிப்பு. சில நேரங்கள் அந்த முன்னாடி விழுந்த முடி அப்படி அப்படி ஒதிரிட்டு பேசுகிற போது ஒரு மானை வேட்டையாட இந்த பெண் சிங்கம் அப்படி உளுப்பிட்டு போவதை போல இருக்கும் அவங்க அந்த மேடையில பேசுறது. எப்போதும் தாய்தான் மகனை பார்த்து பெருமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மகனாக என் தாயை எப்போது பார்த்தாலும் நான் பெருமை அடைவேன். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லலாம் எப்போதும். அடுத்து மிக முக்கியமாக எங்கள் அம்மா உலகநாயகி அவர்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இஸ் ஈக்வல் டு எங்கள் உலகநாயகி. காத்தல், படைத்தல், அழித்தல் எல்லாம் அந்த உலகநாயகி மட்டுமல்ல எங்கள் உலகநாயகியும் செய்வார். அப்படி ஒரு ஆல்ரவுண்டர். இந்த போன்ல பேசும்போது சில பேர்கிட்ட நம்ம நல்ல மூட்ல இருந்தா கூட சில பேரோட போன்ல பேசணும்னா மூட் டவுன் ஆயிடும். ஆனா சில பேர்ட்ட நம்ம எவ்வளவு டவுன்ல இருந்தாலும் ஹலோ அப்படின்னும் போதே நம்மளுக்கு அப்படியே உச்சத்துக்கு போகுதுன்னா அம்மாவினுடைய அழைப்பு எப்போது வந்தாலும் அந்த ஒரு பூஸ்ட் எனர்ஜி அவங்களுடைய பேச்சுல எப்போதும் இருக்கும். எங்கள் எப்போதும் எங்களுடைய சின்ன வயதிலிருந்தே எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழக்கூடிய அம்மா சாரதா நம்பி ஆரூரன் இருக்கிறார்கள், வாசுகி கண்ணப்பன் இருக்கிறார்கள், வானவில் ரவியா வந்திருக்கிறார், பாலசீனிவாசன் ஐயா வந்திருக்கிறார்கள், நிறைய பெரியவர்கள், தெரிந்த முகங்களாக நண்பர்கள் என்று அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கங்கள். ஒரு ரெண்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி. ஒன்னு, சங்க இலக்கியங்களை வாரம் வாரம் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ரெண்டாவது, அது எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து அவங்கள பேச வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது டாஸ்க். ஆனா அதுல என்னையே முதல்ல போட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பிள்ளையார் சுழி எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்னன்னா, எப்பவுமே பேப்பர் திருத்தும் போது, வேல்யூவேஷன் பண்ணும்போது பிள்ளையார் சுழிக்கெல்லாம் மார்க் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. நான் பிள்ளையார் சுழி, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் பர்வீனம்மா சொன்னது போலத்தான், தமிழை எல்லா அங்குலமங்கலமாக நாம் ரசிக்கலாம், ஆனா சங்க இலக்கியத்திலிருந்து இந்த தமிழை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை. சங்க இலக்கியத்திலே அதிகமாக அடிபட்ட பெயர்களிலே ஒன்று பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்கிற ஒரு சேர மன்னன். அவனுக்கு என்ன சிறப்புன்னா, மகாபாரத போர் நடந்த போது அங்கே போரிட்ட படை வீரர்களுக்கு இங்கிருந்து அவன் அங்கே போய் ஒருவேளை சோற்றை கொடுத்து உணவளித்தான் என்கிற பெருமை அந்த பெருஞ்சோற்று உதயன் சேரலாதனுக்கு உண்டு. அதே போல இன்னொரு பெயர் என்னுடைய மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும், அவன் சேரன் செங்குட்டுவன். வடக்கே இருக்கிற இரண்டு பேர் தமிழ்நாட்டு மன்னர்களை அவதூறாக பேசிய ஒரே காரணத்திற்காக, பொதிகை மலையிலே கல்லெடுத்து காவேரியில் நீராட்டி கண்ணகி சிலையை செய்ய இருந்தவனை படை திரட்டி, இமயமலையிலிருந்து கல்லை எடுத்து கங்கை நீரிலே நீராட்டி கனக விசயன் தலையிலே வைத்து கொண்டு வரைத்த பெருமை அந்த வடக்கில் இருந்த இரண்டு மன்னர்களுக்குத்தான் சாரும். இந்த இரண்டு பேரையும், இந்த இரண்டு பேரினுடைய கதையையும் படிக்கிற போதெல்லாம் என்னுடைய மனதிலே ஓடுகிற விஷயம், அவன் சோறு போட்டான், இன்னொருவன் அங்கிருந்து சிலை வடிக்க கல்லை கொண்டு வந்தான். இந்த இரண்டு கதைதான் தமிழர்களினுடைய வாழ்வியலே. என்ன, நீ அன்பு காட்டினால் இங்கிருந்து அங்கே நெல்லும் வரும், நீ பகைத்து கொண்டால் அங்கிருந்து இங்கே கல்லும் வரும் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன மாபெரும் வரலாறு இந்த இரண்டு வரலாறு. இதெல்லாம் எங்க படிக்க முடியும்? நம்ம உலகத்துல எத்தனையோ நாகரிகங்கள் உண்டு. அந்த நாகரிகங்களினுடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய வழிமுறைகள் உண்டு. நீங்க எகிப்து நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரமிடுகளை எல்லாம் உடைத்து உள்ளே போய் மம்மிகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்துதான் அவர்களுடைய பெருமைகளை அவர்களால் சொல்ல முடியும். சீன நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சளாற்றங்கரையினுடைய சமவெளிகளில் இருக்கக்கூடிய அகழ்வுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் தான் சீனத்தினுடைய நாகரிகங்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். ஏன், சிந்து சமவெளி நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அரப்பா மொஹஞ்சதாராவை தோண்டி எடுத்து சிதலமடைந்த செங்கற்களை காட்டித்தான் அந்த வரலாற்றை பேச வேண்டும். ஆனா நான் எப்போதும் பெருமையாக நினைப்பேன், இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமையை, இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மலையையும் உடைக்க வேண்டாம், எந்த ஆற்றங்கரையும் அகழ வேண்டாம், தமிழ் மொழியின் இலக்கியங்களை படித்தாலே போதும், அதன் வரலாற்றை அதை தாங்கி சுமந்திருக்கும் என்று சொல்வேன். அதிலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு இலக்கியம் தான் நற்றிணை என்கிற இலக்கியம். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்பது ஒரு பாடல், பழம்பாடல். அந்த பழம்பாடல் படி முதல்ல வைக்கப்பட்டது நற்றிணை. நற்றினுடைய பெருமையை உள்ள போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நற்றிணைங்கிற பேரை வச்சு அதோடைய பெருமையை சொல்லலாம். நற்றிணைனா என்ன பாருங்களேன், நற்றிணை என்றால் நல்ல திணை என்று அர்த்தம். நல்ல திணையில என்ன பெரிய பெருமை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மற்ற இலக்கியங்களுக்கு எல்லாம் பெயர் காரணங்கள் வேறு வேறு. அளவிலே சின்னதாக இருப்பதால் குறுந்தொகை, பெரிதாக இருந்தால் நெடுந்தொகை என்கிற அகநானூறு, ஐங்குறு நூறு ஐந்து குறு குறு நூறு பாடல்கள் என்று பெரும்பாலும் சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு வடிவம் என்று இருக்கும். ஆனா நற்றிணைக்கு இந்த பெயர் எதனால் வந்ததென்றால், அதனுடைய அளவு வடிவம் அல்ல, அந்த நூலினுடைய பண்பினால் வந்த பெயர் நற்றிணை என்பது. திணை என்றால் ஒழுகலாறு என்று சொன்னார், அது ஒழுக்கம். ஒழுக்கம் என்றாலே அது நல்லதுதான். நீங்க எப்பயாவது ஒரு ஸ்டூடெண்ட பார்த்து ஒழுக்கமானவன் சார் ஆனா பயங்கர மோசமானவன் சொல்ல முடியுமா? ஒழுக்கமும் நல்லதும் ஒண்ணுதான் சார். கெட்ட ஒழுக்கம் பிடிச்சவன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒழுக்கம் என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு ஓமை சொல்லுவார்கள். ஒழுக்கம் என்கின்ற சொல் தமிழிலே ஒழுகுதல் என்கிற பதத்தை சார்ந்து வந்தது. ஒழுகுதல் என்னன்னா, நம்ம வீடுகள்ல தளம் ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி சொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒழுகுதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த ஒழுகுதுன்னா என்னன்னு பாருங்களேன், ரொம்ப சீரா ஒரு ஒரு சொட்டா வந்து டப் டப்புன்னு வந்து விழும். சீரான முறையான அந்த விழுகிற அந்த நேரம், அதை ஒழுகுதல் என்று சொல்வோம். யார் ஒருவர் அவனுடைய வாழ்க்கையிலே சீரான முறையான வாழ்வியலை மேற்கொள்ளுகிறார்களோ அதுதான் ஒழுக்கம் என்று தமிழ் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறது. அதுல இந்த நூல் நல்ல திணை. நான் ரொம்ப ரொம்ப இந்த பேரை சொல்லுகிற போதே ரசிக்கிற ஒன்று இந்த நல்லங்கிற இந்த சொல். ஏன், ஞான சம்பந்தர் மதுரைக்கு போகணும்னு முடிவெடுக்கிறார். அங்கிருந்து அழைப்பு வருது மங்கையர்க்கரசி மூலமா போகணும்னு நினைக்கிறார். அப்ப அப்பர் தடுக்கிறார், இப்ப நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, அதனால இப்ப போக வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போ ஞான சம்பந்தர் ஒரு பாட்டு சொல்லுவார், வேயுரு தோழி பங்கன். தெரிஞ்சவங்களாம் அப்படியே மனசுக்குள்ள சொல்லலாம், சனி பெயர்ச்சி வர நடந்திருக்கு, சொல்றது நல்லது இல்ல. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளம் புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாட்டை பாருங்களேன், மூணு இடத்துல நல்ல என்கிற சொல் பிரயோகப்படுத்தியிருக்கும், அஞ்சு இடங்கள்ல அந்த சொல்ல நீங்க பாக்கலாம். முதல்ல விஷயம், மிக நல்ல வீணை தடவி என்று சொல்வார். சார் அதை விட்டுருங்க, இங்க நல்லங்கிற சொல் மாசருன்னு அர்த்தம், மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்வதை போல. ஆனா இந்த பாட்டோட கடைசிக்கு வாங்கலாம், சிவபெருமானை தன் உள்ளத்தை யார் ஒருவர் நினைத்து நிறைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ராகு கேது இது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லுகிறார். நல்ல நல்ல இதெல்லாம் நல்லதான். ஒரு முறை நல்லதுன்னு சொன்னார்லே ஆசரு நல்ல, அடுத்து அவைன்னு போயிருக்கணும் போகல. நல்லக்கு அப்புறம் இன்னொரு சொல்ல ஞான சம்பந்தர் போடணும்னு நினைக்கிறார். நல்லக்கு அப்புறம் இன்னொரு நல்ல சொல் வேற இல்லை, அதனால நல்ல நல்ல அவை. அடுத்து அடியாருக்கு நல்லதுன்னு சொல்லணும், அடியார் அவை நல்ல அடியார் அவர்க்குன்னு நிறுத்தல, நல்லக்கு மேல இன்னொரு சொல் வேணும், திரும்பவும் கிடைக்கல. அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பாடினார். நல்ல என்கிற சொல்லுக்கு மேலான ஒரு சொல் எட்டு தொகையிலே நல்ல திணை நற்றிணை. இந்த பெருமை இந்த நற்றிணை என்கிற இந்த இலக்கியத்துக்கு இருக்கிறது. கொஞ்சம் இந்த மாதிரி அக இலக்கியங்களை பேசுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அது எங்களை மாதிரியான விடலை பசங்க கிட்ட கொடுத்து பேச சொல்றதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா அது அழகா கொண்டு போறதுங்கிறது தமிழினுடைய சிறப்பு. அது அம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு பெட்ரூம்லன்னாங்க, ஆனா அங்க நமக்கு முகம் சுழிக்க முடியல, ரசிக்கிறோம். ஏன்னா தமிழ் அவ்வளவு அழகா அதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துருக்கு. நற்றினையினுடைய முக்கியமான அங்கம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஐந்து திணையாக மக்கள் வாழ்கிறார்கள். இந்த ஐந்து திணைக்கும் ஒரு அகத்திணைகள் இருக்கிறது, ஒரு அக ஒழுக்கம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு திணை வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தின்படி அவர்களுடைய காதலும் காமமும் அதன் வெளிப்பாடும் எப்படி இருந்தது என்கிற ஒரு சாட்சியம், ஒரு ஆதாரம், ஒரு ஆவணம் நற்றினை. இத வேற ஆங்கிள் பாருங்களேன், எந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம பப்ளிக்கா பேசுறதுக்கு யோசிக்கிறோமோ, நம் மனதிலே எழுந்த காதலையும் நம் மனதிலே எழுகின்ற காமத்தின் நோயையும் கூட இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வெளிப்படையாக பேசுவதற்கு எதை அஞ்சுகிறோமோ அதை அழகிய தமிழில் அள்ளி எள்ளி கொடுத்ததுதான் நற்றினை. அவ்வளவு அழகா அப்படி வாரி கொடுத்துருக்க. இதை எங்கிருந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த திணைகளினுடைய பகுப்புல இருந்துதான் நம்ம இதனுடைய செழுமையையும் அழகையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஐந்தனை பகுப்பு இருக்கு பாருங்க, இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எவல்யூஷன், இது ஒரு பரிணாமம்னு சொல்லலாம். மலையும் மலை சார்ந்த இடத்திலும் இருந்தார்கள், அங்கிருந்து இறங்கி காடுகளுக்கு வருகிறார்கள் முல்லை நிலம், அங்கிருந்து நகர்ந்து அவர்கள் நகரத்தை காட்டை திருத்தி வேட்டாக்கி வயல் செய்து அவர்கள் மருதத்துக்கு வருகிறார்கள். மருதமே மருதத்துக்கு முன்னால் குறிஞ்சியும் முல்லையும் வெயில் காலங்களிலே பாலையாக மாறுகிறது, நிறைவாக நெய்தலுக்கு வருகிறார்கள். இது முதல் அத்தியாயம் தமிழனுடையது. அவன் மலையில் ஆரம்பித்து கடல் வரைக்கும் வந்தது முதல் அத்தியாயம். கடலை பார்த்து விட்ட தமிழன் அதோடு நின்று விடவில்லை, மரக்கலங்களை எல்லாம் ஏற்றி கடலை தாண்டி திரைகடலோடி திரவியம் செய்தது இரண்டாவது அத்தியாயம். இந்த இரண்டு அத்தியாயங்கள் தமிழனுக்கு உண்டு. நான் இதை இப்படி பெருமையாக பார்க்கிறேன், பொதுவாக இன்னைக்கு புவியியல்ல சொல்லுவோம்ல, ஒரு இடத்த சொல்லும்னாலே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரமானது என்றுதான் சொல்லுவார்கள். புவியியல்ல ஒரு இடத்த சொல்றாங்கன்னா இது கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி உயரமானது. ஆனா என்ன நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன்னா, தமிழர்கள் உயரமான இடத்திலிருந்து இறங்கி 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 கடல் மட்டத்திற்கு வந்தார்கள், ஆனால் அவர்களுடைய புகழ் என்பது கீழிருந்து மேலே 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 போய்கொண்டிருந்தது என்பதுதான் பெருமை. இந்த ஐந்து திணை, இந்த ஐந்து திணையில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களினுடைய ஒழுக்கங்கள், ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா இந்த நற்றினை அந்தந்த திணையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சில அழகான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது. அதுல ஒரு சிலதை உங்களுக்கு பகிர்வதுதான் இந்த மேடையினுடைய அழகு என்று நினைக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்றேன், எட்டு தொகையினுடைய எல்லா இலக்கியங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்குன்னா, நற்றினைக்கு என்ன தனிப்பட்ட சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி தமிழ் இலக்கியத்துல சிற்று இலக்கியங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் உருவாச்சு, அதுக்கு தூது இலக்கியம்னு பேர். தூது விடுவது என்பதே ஒரு பெரிய மரபாக்கி, அந்த தூது விடுவதையே பாட்டாக்கி, தூது என்கிற ஒரு சிற்றிலக்கிய மரபே தமிழ் இலக்கியத்துல பின்னாடி வந்ததுன்னா, அந்த தூது இலக்கியத்தினுடைய தாய் இலக்கியம் என்று அறிஞர்கள் கொண்டாடக்கூடிய நூல் தான் இந்த நற்றினை. இந்த நற்றினைக்குள்ள அவ்வளவு தூது. அதுல ஒண்ணு சொல்ற மாதிரி நான் ரொம்ப ரசிச்சது, காதல் வயப்பட்ட ஒரு தலைவி, இந்த காதல் வந்துட்டாலும் என்ன பிரச்சனை பாருங்க, இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கும், அவன் போயிட்டானா அதுக்கப்புறம் இருக்கிற வழி இருக்கு பாருங்க, அதை தாங்கிக்க முடியாது. அதுல ரொம்ப ரசிக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா, பசலைங்கிற ஒரு சொல் தமிழ்ல உண்டு. நீங்க உலகத்துல எல்லா மொழியில போய் தேடினாலும் மடலேறுதல்ங்கிற சொல்லுக்கு உங்களால மீனிங் டக்குன்னு எடுக்க முடியாது. உடன்போக்கு என்கிற சொல்ல உங்களால வேற மொழியில போய் உடனே எடுக்க முடியாது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த பசலை என்கிற நோய். நீ எந்த டாக்டர் போய் கேட்டாலும் அவன் படிச்ச லிஸ்ட்ல இந்த நோயே இருக்காது. ஆனா அவனுக்கு 18 25 வயசு இருந்தப்ப அந்த நோயை அவன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு நோய் அவன் படிச்சிருக்கவே முடியாது, பசலைங்கிற ஒரு நோய். காதலிச்சா, காதலிச்சவன் கூட இருந்தவன் சந்தோஷமா இருந்தவன் இப்ப போயிட்டான். இந்த தலைவி எப்படிப்பட்டவன் பாருங்க, ஒரு குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவன். இவன் வேலையே என்னன்னா, அப்பப்ப இந்த திணை நிலங்கள்ல போய் நின்று ஏதாவது பறவைகள் வந்தால் விரட்டி விட்டு அதை காப்பாத்துறது அவளுடைய வேலை. காக்கா துரத்துற வேலைன்னு வச்சுக்கோங்களேன், காக்கா பிடிக்கிறதா தப்பு, காக்கா துரத்துறது தப்பு இல்ல, காக்கா துரத்துற வேலை. இவ போய் நிக்கிறா, இவளுக்கு மனசுக்குள்ள ஏக்கம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துலதான் அவன் காதலனை முத முதல்ல பார்த்தான், இந்த இடத்துலதான் காதலனுடைய கைபிடித்தாள், முத்தமிட்டாள், குழவினாள். அதனால அவளுக்கு இந்த இடத்துலதானே தலைவனை பார்த்தோம், இவன் இன்னைக்கு வருவானான்ற ஏக்கம் வரல. அப்ப அப்படியே சடாருன்னு பாக்குறா, அந்த கதிர்கள் மேல ஒரு கிளி வந்து உட்கார்ந்து அந்த கதிரை சாப்பிட்டுச்சு. இப்ப இவ டியூட்டி என்ன, அதை துரத்தணும். அதானுங்களே, சரி வந்த வேலை அதானே. இவ துரத்தாம அதுகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க. இது காதல் வந்தாலே வர முதல் சிம்டம் என்ன தெரியுமா, இருக்கிறவங்க கிட்ட பேசாம இல்லாதது கிட்ட எல்லாம் பேசுறதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். அது நீங்க 18 இருக்கிறதுல இருந்து நாங்க 18 ஆகிற வரைக்கும் மாறவே இல்லை, அது மாறாது. இருக்கிறவங்களை விட்டுட்டா கிளிய பார்த்து பேசுறா. அந்த கிளி கிட்ட ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் போடுறான். யாருகிட்ட, கிளி கிட்ட ஒரு உடன்படிக்கை போடுறான். என்னன்னு, கொடுங்குரர் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல் கிட்ட போறா, அது பயப்படும்ல, பயப்படாத அஞ்சல் ஓம்பி, ஆறு பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றை. நான் உனக்கு டைம் தரேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ பசியார அவ்வளவு சாப்பிட்டுக்க. இந்த பதம் ரொம்ப அழகுங்க, ஆறு பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்னர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்க. சாப்பிட்டுட்டு இப்ப உன் குறை தீர்ந்துச்சா, எனக்கு ஒரு குறை இருக்கு, அதை நீ செய்யும். அந்த கிளி சொல்லியிருக்க, எனக்கு துரத்தியே விட்டுருக்கலாம், நீ கிளிக்கிற துரத்தியே விட்டுருக்கலாம் பேசுறா. நின் குறை முடித்த பின்னர் என் குறை செய்தல் வேண்டுமால் கை தொழுது இறப்பல். கிளி கிட்ட கை கூப்பி கெஞ்சுறா சார், காதல் பண்ற பாடு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் என்ன சொல்ற பாருங்க, கிளியை பார்த்து, இத சாப்பிட்டுட்டு நீ பறந்து போ. அவனுடைய தலைவனுடைய நாட்டின் பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு சொல்றா, அந்த நாட்டுக்கு ஒருவேளை நீ போ, ஒருவேளை நீ போனா. இப்ப நீ கிளி கேட்கும்ல, நான் என்னத்துக்கு அங்க போனோம். இவ அதுக்கு அழகா ஒரு பொடி வச்சு சொல்றா பாருங்க, நின் கிளை மருங்கின் சேரியாயின். ஏ, ஒருவேளை உன் சொந்தக்காரங்களை பாக்கணும்னு அந்த ஊருக்கு போனா, இது ஒரு சைக்கோலாஜிக்கல் என்னன்னா, போகணும்னு நினைக்காதவன கூட போக வைக்கிறது. ஒருவேளை உன் நின் கிளை மருங்கின் சேரியாயின், ஏ ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கிற உன் சொந்தக்கார கிளிங்களை நீ பாக்கணும்னு ஒருவேளை போனா. சரி போனா, அப்படி போகும்போது அம்மலை கிழவோருக்கு உரைமதி. அந்த நாட்டுலதான் என் தலைவர் இருக்கான், அவங்கிட்ட போய் நான் சொல்றத சொல்லிறியா. இதுதான் சிற்றிலக்கியங்களிலே தூது என்கின்ற இலக்கியத்திற்கு அடித்தளமாக வேறு ஒன்றியது நற்றினை என்கிற இலக்கியத்தினுடைய அழகான பாடல், கிளிக்கு தூது விடுகின்ற இந்த பாடல். இந்த பாடலுக்கு பின்னால் தான் நம்ம நிறைய பாக்குறோம், அழகர் கிளை விடு தூது, 17 வந்த கிளி வந்த தூது. ஏன் பாரதியார் பாடுகிறார்ல, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல வல்லாயோ, வல்லவேல் முருகன் தனை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வல்லாயோ என்று பாரதி கிளிக்கு தூது விட்டான் என்றால், அவனுக்கு கூட கை நீட்டி இப்படித்தான் தூது விட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நற்றினையில இருந்த ஒரு தலைவி. அதுதான் இந்த நற்றினுடைய பெருமை. ஏன் ஆண்டாள் சிலைய பாத்தீங்கன்னா, கையில ஒரு கிளி வச்சிட்டு இருப்பா. ஏன் இந்த கிளி வச்சிருக்கான்னு கேளுங்களேன், அதுக்கு ஒரு கதை உண்டு. என்ன, அரங்கநாதர் கிட்ட தன் காதலை சொல்வதற்கு அந்த கிளியைத்தான் எப்போதும் ஆண்டாள் அனுப்புவாள். நான் பார்க்கிறேன் நற்றினையின் அந்த தலைவியையும் ஆண்டாளாகத்தான் பார்க்கிறேன், ஆண்டாளையும் நற்றினையின் தலைவியாகத்தான் பார்க்கிறேன். அது ஒரு நீட்சி. தமிழரினுடைய ஒரு நீட்சி அது. ஆனா இந்த பாட்டை இதோட நிறுத்திக்க கூடாது. நான் நற்றினை எங்கு பெருமையாக நினைக்கிறேன் தெரியுமா? அகத்தினை என்றாலும் சரி, புறத்தினை என்றாலும் சரி, அறம் காதலை சொல்ல வந்தது, புறம் வீரத்தை சொல்ல வந்தது என்று சொல்வதல்ல பெருமை தமிழருக்கு. தமிழன் காதலை சொல்ல வந்தாலும், வீரத்தை சொல்ல வந்தாலும், அறத்தை சொல்லாமல் எதையுமே சொன்னதில்லை என்பதுதான் தமிழர்களுடைய பெருமை. அதை இந்த பாட்டுல எங்க வைக்கிறாங்க பாருங்க. கிளிக்கு தூது விட்டவ கிளிய கூப்பிட்டு தூது போன்னு சொல்லாம ஒரு வரியை இந்த பாடலை எழுதி அவர் போட்டாரு பாருங்க. நின் குறை முடித்த பின்னர் என் குறை என்று, ஒரு கதிரை உண்ணுகிற ஒரு பறவையை விரட்டி அடிக்காமல் உன் வயிறுக்கு எவ்வளவு நிரம்ப வேண்டுமோ அதை நிரப்பி உண்டு விட்டு எனக்கு தூதுவோ என்று சொன்ன அந்த தலைவியினுடைய மனம் இருக்கிறதே, அது அன்றைய தமிழர்களினுடைய மனமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அறம். அப்படியான ஒரு இதை விட நான் ரொம்ப அழகா பார்க்கிற விஷயங்கள் நற்றினில நிறைய இருக்குங்க. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும், ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்த ஒண்ணுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஜாவான்னு ஒரு தீவு இருந்துச்சு. இந்த ஜாவாங்கிற ஒரு தீவு ஐரோப்பியனுடைய காலனிய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தப்போ அந்த தீவே ஒண்ணும் இல்லாம உருவளைஞ்சு போச்சுன்னு ஒரு வரலாறு உண்டு. அவ்வளவு ஏன், இந்தியா பரங்கியர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தப்போ இந்தியாவினுடைய காடுகளினுடைய சதவிகிதத்துல 20% காடுகள் அழிந்து போனது என்று ஒரு பதிப்பு உண்டு. ஏங்க அழிஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பிய நாடுகளும் முதன் முதலாக தண்டவாளத்தை கண்டுபிடித்த காலம். இந்த தண்டவாளத்தை கண்டுபிடிக்கும் போது என்னன்னா, இன்னைக்கு தண்டவாளத்துக்கு குறுக்க ஸ்லீப்பர்ஸ் ஒண்ணு வரும் பாருங்க, அது இன்னைக்கு சிமெண்ட்ல எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு காலத்துல முதல் முதல்ல தண்டவாளங்கள் போடுகிற போது ஸ்லீப்பர்னு எதை போடுவாங்கன்னா, மரக்கட்டைகளை தான் போடுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஐரோப்பியா தன்னுடைய சுயநலத்திற்காக ஜாவா என்கிற தீவினுடைய அத்தனை மரங்களையும் ஒரே வாரத்தில் வெட்டி அந்த தீவையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிய வரலாறு நமக்கு தெரியும். அவ்வளவு ஏன், இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில 20% காடுகளை அப்படியே அழித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஆங்கிலேயர்கள் அதுக்காக தான் செஞ்சாங்க. இந்த மரங்களை அழிக்கிறதுலாம் நினைக்கிற போதெல்லாம் இந்த தமிழரனுடைய பெருமையாக எடுத்து சொல்ற ஒரு பாட்டுன்னு ஒண்ணு உண்டுனா நற்றினில் இருக்கிற இந்த பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா இதை சொல்லாம நற்றினைய பேசினா அர்த்தமே இல்லாம போயிடுமே, இல்ல அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு காதலி காதலனோடு அப்படி கடற்கரையில கொஞ்சி விளையாடுறா, அவன் துரத்துறா இவன் ஓடுறா, அவன் கிச்சு கிச்சு முட்டுறா இவன் சினுங்கிறா ஓடுறா, அப்படி இந்த திரைப்படத்துல வர மாதிரி ஓடிக்கிட்டே போய் அவ ஒரு ஒரு மரத்தின் கீழே வந்து நிக்கிறான் நிழல்ல. இவன் பின்னாடியே ஓடி வந்து அவளை பின்னிருந்து கட்டி பிடிக்கிற போது இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவ இப்ப ஒத்துக்க மாட்டாங்கிறான், தள்ளி போறான், என தொடாதீங்க வேண்டாம் குச்சமா இருக்கு வெக்கமா இருக்கு. அவன் சொல்றான், அவ்வளவு தூரமா தொட்டுட்டு வரேன் குச்சம் இல்ல, இங்க வந்து உடனே என்ன உனக்கு குச்சம். அவன் சொல்றான், என்னோட அக்கா இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க. அவன் சுத்தி சுத்தி பாக்குறான், எங்கப்பா இருக்கு அக்கா, இங்க நின்று காமிக்கிறா, இதோ இந்த புன்னை மரம் அவள் தான் என்னுடைய அக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, சின்ன புன்னை மரத்தை. அவன் சொல்றா, விளையாடு ஆயமுடு வெண்மணல் அடித்தி. நாங்க சின்ன வயசுல இருக்கிற போது கிச்சி கிச்சி தாம்பலம் கியா கியா தாம்பலம்னு ஒரு விளையாட்டு விளையாடும், அது ஒரு ரேர் கேம், அதெல்லாம் ஒலிம்பிக்ல இப்ப சேர்க்க மாட்டாங்க. அதுல அருமை தெரியுது இல்லை உங்களுக்கு, சும்மா ஒரு பந்தை எல்லாரும் காலில் தட்டிட்டு இருக்கிறது, ஒருத்தன் பந்து போட்டான் ஒருத்தன் தட்டுறது, இதெல்லாம விளையாட்டு நம்ம சொல்லணும் வெளியில, சொல்றது இல்ல. கபடி எல்லாம் விளையாடுறோம் கை கால் முறிஞ்சிட்டு, இது ரொம்ப சாதாரண விளையாட்டு, ஜாலியா விளையாடுற விளையாட்டு கிச்சி கிச்சி தாம்பலம். ஆமா, அதுவும் எங்களுக்கு ஏன் இந்த விளையாட்டு ரொம்ப பெருமைனா, இது நீங்க நினைக்கிறப்பெல்லாம் விளையாட முடியாது. உங்க தெருவில் யாராவது வீடு கட்டணும் அப்பதான் நீங்க விளையாட முடியும், ஏன்னா அப்பதான் மணல கொண்டு வந்து கொட்டுவான். விளையாடுறது நம்மளா இருக்கும், திட்டுவாங்கிறது நம்ம அம்மா அப்பாவா இருப்பாங்க. அதுல உட்கார்ந்து இந்த கிச்சி கிச்சி தாம்பலம்னு ஒரு கோடு, ஒரு மலை மாதிரி குட்டி ஒரு மலை நேர்கோடு ஒண்ணு போட்டுட்டு இந்த குச்சியவோ விதையவோ மணியவோ அதுல ஒலுக்கி வச்சுட்டு அப்படி மூடி வைப்பாங்க. இந்த எதிர்க்கிறக்கவன் அதை தேடும், இது இது ஒரு விளையாட்டு. இவ சொல்றா, விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஒரு புன்னை மரத்தினுடைய விதையை உள்ள ரொம்ப ஆழமா அழுத்திட்டு அதை நான் மறந்துட்டேன். மறந்தனம் துறந்த கால் முளையகைய, அந்த மறந்து போன, ஆனா அது அதுல இருந்து அப்படி வெளியே வந்து செடி ஆயிடுச்சு. அத நாங்க தண்ணி ஊத்தி எல்லாம் வளர்க்கல. சொல்ற நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வார்ப்ப, அத நாங்க எனக்கு எங்க அம்மா நெய் பூவா கொடுக்கும் போது அதுக்கு நெய் ஊத்துவா, எனக்கு பால் கொடுக்கும் போது அதுக்கு பால் ஊத்துவா, என்னை எப்படி வளர்த்தாலோ அது போலவே நாங்கள் அந்த மரத்தை வளர்த்தோம். என் அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ வளர்ந்தது போலவே இதுவும் வளர்ந்து உன்னை விட உயரமாக இருக்கிறது, இவள் உனக்கு அக்கா என்பதை மனதில் நிறுத்திக்கோள் என்று சொன்னார். கையை எடுங்க, எங்க அக்கா முன்னாடி செய்யற வேலையா இதுன்னா, எங்க அக்கா முன்னாடி செய்யற வேலையா நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த உலகத்தின் அறிவியல் வளர்ச்சி என்கிற போக்கிலே மரங்களினுடைய தேவை, இந்த ரிசோர்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் இஸ் மஸ்ட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் மஸ்ட். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலை எங்கேயும் தண்டவாளங்கள் எங்கேயும் பதிய வேண்டிய ஒரு பாடல் இந்த மண்ணில் உண்டென்றால் புன்னை மரத்தை அக்காவாக நினைத்த இந்த தலைவியின் பாடலைத்தான் நாம் பதிப்பிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் இன்றைக்கு உலகில் உடன் பிறந்தவர்களை கூட மரமாக நினைக்கிற காலத்தில், அன்றைக்கு மரத்தையே உடன் பிறந்தவர்களாக நினைத்த சமூகமாக தமிழர்கள் இருந்தார்களே, அந்த பெருமையை சொல்ல வேண்டுமா? நான் சொல்வேன், தமிழர்கள் மனிதநேயம் மிக்கவர்களா? சத்தியமாக இல்லை. ஏன்? அவர்கள் மனிதனையும் கடந்து உயிர் நேயம் மிக்கவர்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்களுடைய பெருமை. அந்த பெருமையை நீங்க எங்க பாக்கலாம்னா, நற்றிணையில கொட்டி கிடக்கு, நற்றிணையில கொட்டி கிடக்கு. அதுல இன்னொன்னு சொல்ற மாதிரிங்க, இந்த நெய்தல் நிலத்துல படகு ஓட்டிட்டு அந்த படகுக்கு ஒரு காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. படகு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கட்டுமுறை ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அது வளைஞ்சி நொழிஞ்சி நெடிஞ்சு போயிடுச்சு, அது ஓட்ட முடியாதுன்னா தமிழர்கள் என்ன செய்வாங்களாம்? ஒரு பாட்டு சொல்லுது, பார் துறை புனகி அலைத்தலின் புடைகுண்டு மூத்து வினை போகிய முறிவாய் அம்பி. அம்பினா படகு, சின்ன போட்னு அர்த்தம். ஒரு படகு பழைசாகி போச்சுன்னா தமிழன் என்ன செய்வான்? நம்மளா இருந்தா என்னங்க செய்வோம்? ஒண்ணு வெட்டி விறகாக்குவோம், அவ்வளவுதானே. இன்னைக்கு காதலர்கள் உட்காருவதற்கு, மறைவாக வெயிலிலே நிழல் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக வைப்போம். ஆனா அன்னைக்கு என்ன செய்வார்களாம்? ஒரு படகு, அது இத்தனை நாள் ஓடி ஓடி எனக்கு உடைத்த படகு ஓய்ந்து விட்டதென்றால் என்ன செய்வார்களாம்? அதற்கு அகிர் புகையிலே தூபம் காட்டி அதை கொண்டு போய் ஒரு நிறைந்த நிழல் கொண்ட புன்னை மரத்தின் அடியிலே கட்டி வைத்து விடுவார்களாம். காலம் முழுக்க இனினி நிழலிலேயே வாழ வேண்டும் என்று வைப்பார்கள். இன்றைக்கு உழைக்கின்ற தொழிலாளியை கூட நிழலில் நிற்க வைத்து ஆசைப்படாத முதலாளிகள் இருக்கிற நாட்டில், அன்றைக்கு தனக்கு உழைத்த ஒரு கட்டுமரத்தை கூட நிழலிலே கட்டி வைத்தவன் தமிழன் என்கின்ற பெருமையை நற்றினை சொல்கிறது. இதுக்கும் மேல ஒரு பெருமை சொல்ற மாதிரி, இந்த எருது வளர்ப்பாங்க, எருது எப்பவுமே எருதாவா இருக்கும். திருமூலர் சொல்லுவார்ல, கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கன்றும் தேரார். இந்த எருது மூத்து சிறநாய் அப்படின்னு சொல்லுவார். சில நாள்ல அந்த எருது என்ன ஆகும்னா, கண்ணுக்குட்டியா இருக்கும், வயசாகும், மூத்து செத்து போயிடும் பாரு. திருமூல ஒரு எருதை வளர்க்கிறோம், அந்த எருது வளர்கிறது, அது உழைக்கிறது, வயல்வெளியில மாடு மாதிரி உழைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாடு, மாடு மாடாவே உழைக்குது. அந்த உழைச்ச மாடுக்குன்னு ஒரு முதுமை வராத? அதுக்கு தமிழன் என்ன செஞ்சானா, நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடை காவல் தொழில் விட்டாங்க என்று சொல்கிறது நற்றினை. என்ன செஞ்சானா, இந்த ரிட்டையர்மெண்ட்டும் பென்ஷனும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உழைத்த எருமை மாட்டுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் வித் பென்ஷன் கொடுத்தவர்கள் தமிழர்கள். என்ன சார் செஞ்சாங்கன்னா, அந்த ஓடி ஓடி உழைச்ச எருதுக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்களாம், அதை கூட்டு போய் ஒரு புல் நிறைந்த நிழல் பரப்பிலே அதை விட்டுட்டு, இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு ஒரு காவலாளிய போட்டு அதை விட்டுருவாங்களாம். த ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ் என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். அதுலிருந்து எவ்வளவு வேலை வாங்குறது முக்கியம் இல்லைங்க, அதற்கு ஒரு ஓய்வு வந்தால் அதற்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும்னு இந்த உலகத்திற்கு சொன்னது நாம் தான் என்பது நம்முடைய பெருமை இல்லையா? இப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு காப்பியமாகத்தான் இந்த நற்றினையை ஒவ்வொரு பக்கமாக பார்க்கிற போதும் இருக்கிறது. எந்த அளவிற்கு இரக்கத்தோடு இருந்தார்கள் என்பதை ஒவ்வொரு பாடலும் காட்டுகிற விதம் இருக்கு பாருங்க, அப்படியே நெஞ்ச நெகிழ வைக்குது. இப்ப ஒரு வயல் நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிற வயல்ல முடிஞ்சு போச்சுன்னா அதை அறுவடை செய்யணும். அறுவடை செய்கிற போது அன்றைக்கு தமிழர்கள் என்ன செய்வார்களாம், தன்னுமை என்கின்ற ஒரு பறையை கொண்டு வந்து வயல் முழுக்க சுற்றி சுற்றி அதை அடித்து விட்ட பிறகுதான் அறுவடை செய்வார்களாம். ஏன் கொண்டாட்டமா? கிடையாதான். ஏன்? நற்றினை சொல்கிறது, வெண்ணெல் அறிஞர் தன்னுமை வெறி படன பல்புள் இரிய கழனி வாங்கு சினை மருத தூங்குதினர் உதிரும் என்று சொல்லுகிறார். ஒன்னும் இல்லப்பா, இது காடு மாதிரி வளையிற ஒரு திணை நெல் கதிர். இந்த கதிருக்குள்ள சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் கூடு கட்டி அதுக்குள்ளதான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நான் பாட்டு திடீர்னு அருவா எடுத்து ஒரு போற போக்கில் வெட்டிட்டோம்னா, தன்னுடைய கூடை இழக்கிறோம் என்பதை கூட தெரியாத உணர்வதற்கு முன்னாலேயே கூட்டையும் இழக்கும், அந்த குருவிகளும் சாகும். அதனால ஒரு முறை தன்னுமை அடித்து அதன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற குருவிகளை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருந்த மரபை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. வெண்ணெய் அருணல் தன்னுமை வெறி பழன பல்புள் இரிய, என்ன மாதிரியான ஒரு பாடல், என்ன மாதிரியான ஒரு பாடல் சார். இதை விட நான் ரொம்ப தொல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் உண்டு. பொதுவாகவே தமிழருடைய வரலாறு அப்படிதான். பேகனுடைய பெருமையாக என்ன சொல்றோம், மயிலுக்கு போர்வை போத்தான்னு சொல்றோம். நியாயமா அதை தமிழ் என்ன சொல்லுது, மட கொடை என்று சொல்கிறது. மடம்னா என்ன, கொடை கொடுக்கறத மடம்ங்கிறாங்க, அது ஒரு பேர் வச்சுட்டா மடக்கொடை. ஏன், ஊர்ல இருக்கிறவனுக்கு போர்வை போட்டா பரவாயில்ல, மழை வந்தா மயில் தோகை விரிச்சு ஆடதான் செய்யும், அந்த இது கூட இல்லாம போய் அதுக்கு போய் ஒரு போர்வை போட்டானே என்றும்.
முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று வரலாறு சொல்கிறது. முல்லைக்கு எதுக்கு அவன் தேரை கொடுக்கணும்? ஒரு கை தட்டினானா நாலு பேர் வந்து கொம்பு நட்டு விட்டு போயிருப்பானே. தன்னுடைய தங்க தேரை கொண்டு வந்து நிறுத்தி இவனே அதை தூக்கி அந்த தேர்ல போட்டுட்டு நடந்தே வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் செய்தார்கள்? இதை மடத்தனம் என்று சொல்ல முடியுமா? இல்லை, என்னை பொறுத்தவரை இது மடத்தனம் இல்லை. ஏன்? பாரிக்கு தங்க தேரை விட கொழுகொம்பு இல்லாத முல்லைதான் பெரிது என்பது அவன் மனதிலே இருந்ததால் தேரை நிறுத்தி விட்டு போனான். அது மடக்கொடை அல்ல, அதுதான் உயிர் இரக்கத்தினுடைய ஆழம். இந்த நற்றிணையை நான் எப்படி பார்க்கிறேன்? இது அகத்திணை. அகத்திணை என்றாலே இது அன்பு சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பு மட்டுமே ஆனதல்ல நம்முடைய தமிழ் இலக்கியம். அன்பை சொல்ல வந்த போதெல்லாம் அறத்தையும் சேர்த்து சொன்னது, வீரத்தை சொல்ல வந்த போதும் அறத்தையே சேர்த்து சொன்னது. அறம் என்கின்ற ஒரு பெரிய தூணில் இருந்துதான் அகம் புறம் என்கின்ற இரண்டையும் வடிவமைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதுதான் இந்த இலக்கியங்கள் காட்டுகின்ற அழகு. அதுல ஒரு பாடல் பாருங்க, தேர் ஓட்டிட்டு வர மணினா ஆர்த்தன்ன மாண்பினை தேர்ன்னு ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப ரசிக்கிறது. எங்க தன்னுடைய மணியினுடைய சத்தம் கேட்டா சோலைகள் இருக்கக்கூடிய காதல் செய்கிற வண்டுகள் பயந்து ஓடிடுமோன்னு தன்னுடைய மணியை கட்டி கொண்டு ஹாரன் அடிக்காம வண்டி ஓட்டிட்டு போனான்னு ஒரு பாட்டு ஒண்ணு சங்க இலக்கியத்துல உண்டு, மணினா ஆர்த்தன்ன மாண்பினை தேரன்னு. அது எனக்கு தெரிஞ்ச பாட்டு. ஆனா அந்த நற்றினையை படிக்கிற போதுதான் ஒரு ஒரு புதுமையான ஒரு அழகான பாடல் நான் பார்த்தேன். ஆழி மருங்கின் அளவன் வளவன் வன்பு ஆய்ந்து ஊரேங்கிற ஒரு பாட்டு. தான் காதலிய பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு, அவளை பார்க்கணுங்கிற வேகத்துல போறான். தெரியும் உங்களுக்கு, வயசு பையன் காதலிய பார்க்கணும் எந்த வேகத்துல போவான்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வேகத்துல போறான். போயிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு ஒரு உணர்வு வருகிறது, இவ்வளவு வேகம் போகக்கூடாதுன்னு. தன்னுடைய வேகத்தை குறைச்சி கொஞ்சம் வேகம் இல்லாம போகணும்னு நினைக்கிறான். ஏன்னா அதுக்கு அவன் சொல்றான், ஆழி மருங்கின் அளவன், அதாவது அவன் போற பாதை வயல் நிறைந்த பாதையா, பாதையெங்கும் நண்டுகளினுடைய அந்த வலை இருக்குமா, ரொம்ப வேகமா போனா அந்த வலைக்கு மேல வந்த நண்டுகளை அந்த தேர் சக்கரங்கள் ஏற்றி கொண்டுடுமா, நண்டுகளினுடைய உயிருக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது என்பதற்காக வேகமாக போன தேர் சக்கரத்தை கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் குறைத்து மெதுவாக ஒட்டி சென்றான் தலைவன் என்கின்ற காட்சியை இந்த நற்றிணை பாடல் நமக்கு காட்டுகிறது. எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இதுல இதெல்லாம் சொல்றோம்ல, ஆனா காதலுக்கு எந்த அளவுக்கு நற்றினை இடம் கொடுத்திருக்குன்றத நம்ம சொல்லலாம். அப்புறம் அகத்தினைக்கு என்ன அழகு. பொதுவா இந்த நற்றினுடைய அமைப்பே என்ன பாத்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைதான். ஒவ்வொரு மக்களுக்கு என்று ஒரு காதல் வெளிப்பாடு இருக்கு, எல்லாருக்கும் ஒண்ணு மாதிரி கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம், அன்னைக்கு ஒண்ணு மாதிரி இல்லையா. குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று சொன்னது. அப்படின்னா என்னன்னா, அவங்க எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள், ரொம்ப பெரிய பிரிவெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். நான் முதல்ல சொன்ன பாருங்க, கிளி கிட்ட சொல்லி அவனை வர சொல்லு, இங்க அவனை சந்திக்கணும்னு அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். பெரிய பிரிவு இல்லை, எப்போதும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்பது குறிஞ்சியினுடைய இலக்கணம். முல்லை இருக்கிறது பாருங்கள் காடு, அது இருத்தலும் இருத்தல் நிமித்தலும், அதாவது காத்திருப்பது. ஏன்னா அவன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆக மாட்டான், எப்படியும் சீக்கிரம் வந்துருவான். காட்டுல இருந்து வேட்டையாட போயிருப்பான், பொருள் தேட போயிருப்பான், சீக்கிரம் வந்துருவான். அவனுடைய காதலை காத்திருப்பது என்பது இருத்தல். மருதம் இருக்கிறது பாருங்கள், ஊடலும் ஊடல் நிமித்தமும். மருதம் என்பது ஊர், சிட்டி மாதிரி. அங்க என்ன பிரச்சனை, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், பரத்தியர் வீட்டுக்கு போயிருப்பான், அதனால வந்தான்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. அந்த பெண்களுக்கு என்ன வேலைனா ஊடல் செய்வது, அவனோட பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு இந்த கோச்சிக்கிறது இருக்குல்ல. மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தலும். நெய்தல் இருக்கிறது பாருங்கள், இரங்கலும் இரங்கல் நிமித்தலும். நெய்தலும் முள்ளையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பொருள் தேடி போனவன் திரும்பி வரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா தமிழ் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. முல்லை என்றால் இருத்தல், காத்திருத்தல். நெய்தல் என்றால் இரங்கல். ஏன்? முல்லை நிலத்துக்கு போனவன் எப்படியும் திரும்பி வருவான், ஆனால் கடலுக்குள்ளே படகை ஓட்டி போனவன் திரும்பி வருவான் என்பது அவ்வளவு சத்தியம் இல்லை என்பதால் இரங்கலும் இரங்கல் நிமித்தலும். அவை காத்திருந்ததோடு அவனுக்காக இறங்கியும் இரங்கலோடும் இருந்தால அது நெய்தல். இப்படி பாலை பிரிதல், பொருள் தேடி போனவனுடைய பிரிவை எண்ணி வருந்துவதுன்னு ஒவ்வொரு நிலத்துக்கென்று ஒரு பிரிவு, ஒரு காதல், ஒரு ஒழுக்கம் என்று அழகாக வகைப்படுத்திய இலக்கியங்களிலே நற்றிணை முதன்மையானது. ஏன்னா ஐந்து திணைகளிலேயும் அற்புதமான பாடல்களை நிறைய நிறைய கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த நற்றிணை. அதுல இருந்து ஒரே ஒரு ஒரு காதல் சீக்வன்ஸ் சொல்றோம் பாருங்க. தலைவி பேசுறா தன்னுடைய தோழிக்கிட்ட, என்னன்னு, தோளும் அழியும் நாளும் சென்றன, நீல் இடை அத்தம் நோக்கி வாளற்று கண்ணும் காட்சி தெளிவின. அவள் சொல்லுகிறாள், என்னுடைய தோள் அழியுது, என்னுடைய மேனி நோகுது. ஏன்? தலைவன் இல்ல, நாள் போய்கொண்டே இருக்கிறது. என் தலைவன் வந்து நான் அவன் வந்த வழியை பார்த்து பார்த்து என்னுடைய கண்கள் எல்லாம் பூத்து போய் விட்டது, இதுக்கு மேல என்னால முடியல. ஆனா எங்க இந்த பாட்டு ரொம்ப ரசிக்க வைக்குதுன்னு பாருங்களேன், அவர் வார்த்தை சொல்றா என்னன்னு, நோயும் பெருகும் மாலையும் வந்தன்று, இந்த மாலை வந்தாலே என்னுடைய நோய் பெருகுகிறதுன்னு, அது ஒரு மாலையோடு இருக்கிற ஒரு அழகு, தமிழர்களுடைய ஒரு வாழ்வியல், அது ஒரு அழகுங்க. மன்மதன் எப்படி காதலுக்கு ஒரு முக்கியமான தெய்வமோ, சிலப்பதிகாரத்துல வசந்த மாலையிடம் ஓலை கொடுத்து அனுப்புகிற மாதவி முதல்ல கடவுள் வாழ்த்து பாடிதான் ஒரு கடிதத்தை தொடங்க வேண்டும். அவ யார பாடினாலாம், மன்மதனை பாடினாலாம் முதல் மடல்ல மாதவி. மன்மதன் தான் முதல் அந்த காதல், காமன் என்று சொல்லக்கூடிய ஒரு காமத்தின் காதலின் கடவுள். அவனுக்கு அடுத்து அவனுடைய தோன்றலாக சொல்லக்கூடிய இளன் தென்றல் என்பவன் ஒரு நோய். அவன் காதலிக்கிறவர்கள் தனிமையில் இருக்கிறவனுக்கு நோய் கொடுப்பதற்காகவே வரவன் அந்த இளந்தென்றல். அவன் எப்ப வருவான்னா மாலையில தான் வருவானா. இவன் சொல்லுகிறாள் என்னன்னு, நோயும் பெருகும் மாலையும் வந்தென்று. இந்த மாலை நேரம் வந்தாலே அவளுக்குள்ள ஒரு நோய் பெருக ஆரம்பிச்சிருச்சு. பசலை என்கிற நோயும் பிரிவு என்கிற நோயும். இவ சொல்றா, யாங்கு ஆகுவேன் கொல்யாணம், நான் என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் இப்ப இருக்கவங்களாம் நம்ம வேற யோசிக்கிறோம், என்ன ஆக போறோம்னு தெரியல. அவங்களுக்கு அந்த கவலை, என்ன ஆக போறோம்னு தெரியல. யாங்கு ஆகுவென் கொல் யானே, இங்கோ சாதல் அஞ்சேன், எனக்கு சாகிறத பத்தி வருத்தம் இல்ல, நான் செத்துருவேன், இட்ஸ் நாட் அ மேட்டர், செத்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாதல் அஞ்சேன், அஞ்சுவது நான் எதற்காக பயப்படுறேன்னா, சாவின் ஒருவேளை நான் செத்துட்டா பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின், நான் அடுத்த பிறவின்னு ஒன்னு எடுத்தா, நோட் பண்ணிக்கணும், சங்க காலத்திலேயே பிறவியின் மீது பெரிய நம்பிக்கைகள் இருந்திருக்கிறது. அடுத்த பிறவின்னு ஒன்னு எடுத்தா என் காதலனை மறந்துவிட நேரும், பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனமோ. ஒருவேளை நான் செத்துட்டா அடுத்த பிறவின்னு ஒன்னு எடுக்கிற போது என் காதலனே யாருன்னு தெரியாமல் போய்விட்டால் அந்த கொடுமைக்கு நான் இந்த கொடுமையோடு உயிர் வாழ்வதே மேல் என்று ஒரு காதலி பதிவு செய்கிற பாடல் இது. பெரியவர்களே, நற்றினையன் என்ற ஒரு நூல் 400 பாடல்களை கொண்டது. அது குறுந்தொகை போல ரொம்ப குறுகிய இது இல்லாமல் 9 மேலேயும், நெடுந்தொகை போல பெரிதாக இல்லாமல் 12 உள்ளாகவும் எழுதப்பட்ட ஒரு நூல். 2 பாடல்கள் மட்டும் 13 போகும். ஒரு 3 பாடல்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. பழைய உரையே இல்லாமல் கிடைத்த ஒரு நூல் என்றால் அது நற்றினைதான். மற்ற நூலுக்கெல்லாம் பழைய உரை என்று உண்டு, ஆனால் இதற்கு அந்த பழைய உரை என்பது இல்லை. பழைய உரை இல்லாமல் கிடைத்த ஒரு நூல் இந்த நூல். இதை பதிப்பித்து இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது என்றால் நம் ஒருவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். முதன் முதலாக சங்க இலக்கியத்திலே முதல் நூலாக அச்சுக்கு வந்தது எது என்றால் திருமுருகாற்றுப்படையை ஆறுமுகம் அவர்கள் பதிப்பித்து கொடுத்தார். அடுத்து கலித்தொகையை சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்தார். 10 பாட்டை ஊவேசா பதிப்பித்தார். புறநானூற்றையும் ஊவேசா தான், 500 ஊவேசா தான், முல்லைப்பாட்டை மரமலையடிகள், இப்படி ஒவ்வொருவராக வரிசையாக சங்க இலக்கியத்தை பதிப்பிக்கிறார்கள் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து புத்தகமாக. ஆனால் நான் பார்க்கிறேன், இந்த நற்றினை என்கிற நூலை மிக பின்னால், அதாவது இது ஒரு வேடிக்கை பாருங்க, முதல் தமிழ் நூல் அச்சாகியது 1557, ஒரு கிறிஸ்துவ நூல் தமிழாக்கத்தோடு 1557 முதல் தமிழ் நூல் அச்சாகி வந்தது இந்த மண்ணுக்கு. தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியிலே முதல் அச்சு இயந்திரம் வந்தது 1718. ஆனால் நற்றினை என்கிற நூல் பதிப்பானது 1915. பதிப்பித்தவர் யார் என்றால் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள். நாம் எல்லோரும் மனத்திலே அவரை இன்றைக்கு நிறுத்தி ஒரு பெரிய நன்றியை பின்னத்தூர் நாராயணசாமி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்த அவையில் நற்றினை பேசப்படுகிறது என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணம், அவரும் ஒரு பொறுப்பு என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல அவையை ஏற்படுத்தி 36 என்கிற பொருண்மையிலே மேல்கணக்கு கீழ்கணக்கு என்கிற அத்தனை நூல்களையும் ஒவ்வொன்றாக ஒரு இளையவர்கள் பேச இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக பிள்ளையார் சுழி போல என்னை பேச இங்கே அழைக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு மரியாதை கொடுத்து பேச வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையில் நாங்கள் எல்லாம் எங்கள் காதலை வெளிப்படையாக பேசாமல் பேசுவதற்கு கூட அஞ்சுகிற போது, 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் காதலை மேடையிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது கிடைத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னும் இந்த 36 வாரங்கள் முடிவடைகிற போது எங்களை போன்ற இளையவர்கள் எல்லோர் மூளைக்குள்ளேயும் சங்க இலக்கியங்கள் வந்து சேர வேண்டும் என்பதுதான் இந்த இந்த அமைப்பினுடைய, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை நான் அறிவேன். அந்த நோக்கத்தினுடைய முதல் ஏராக அதாவது மணிவாசகர் சொல்வார், தொண்டர்கால் தூசி செல்லீர், பக்தர்கால் சூழப்போகிர் என்று. இந்த சிவனை பரத்தை நோக்கி போகிற போது தொண்டர்கள் முதலில் போக வேண்டும் என்று சொல்வார். அந்த வகையிலே இளையவர்களின் முதல் தொண்டனாக நான் முன்னிருந்து இதை நடத்தி கொண்டு போனதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். நன்றி.
உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், உலகம் யா காக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும்
Your language, your interests, your community.